லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இனிய இதயங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன இனியது இயற்கை பிபிலிய தேடல் மாற்றும் செய்திகள். இனியது இயற்கை வானத்தைப் போல மனம் கொள்வோம்.
வானம் கடவுளின் படைப்பில் உச்சம். வானத்தில் காணப்படும் விண்மீன்கள், சூரியன், சந்திரன், மேகங்கள் யாவும் மனிதரின் மனதிற்கு நிறை மகிழ்ச்சியை அளிப்பதுடன் கடவுளின் அளப்பரிய படைப்பாற்றலை வெளிப்படுத்துகின்றது. இதன் காரணமாகவே வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது என்றும், உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார், மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் என்று பாடுகிறார் தாவீது. தாரகை நீந்தும் நீல கடலடி, தலைக்கு மேலே ஆடுதடி, தினம் நீளும் வானமடி, நாம் நித்தம் காணும் மாயமடி, நமக்கு நீர் வார்க்கும் கூரையடி என்று பாடுகின்றான் கவிஞன் ஒருவன். சாதி, மதம், இனம், மொழி, நாடு என வேறுபாடுகள் அன்றி யாவருக்கும் ஒன்றாயிருக்கும் வானத்தைப் போல மனிதரும் வேற்றுமை அகற்றி ஒற்றுமையாய் வாழ்ந்திட நம்மை அழைக்கும் சமத்துவத்தின் அடையாளமாக அமைகின்றது வானம்.
விவிலிய தேடல் திருப்பாடல் 35 பகுதி 6. துன்பமேற்கும் தூய உள்ளம் பெறுவோம்.
கரை காணாமல் அலையும் போது, கடலின் ஆழத்தில் மூழ்கும் போது, தம் திரு கைகளில் தாங்கி என்னை கரை சேர்க்க வாருமையா.
அன்பர்களே, கடந்த வாரம் நமது விவிலிய தேடலில் நலம் தரும் நற்குணங்கள் என்ற தலைப்பில் 35வது திருப்பாடலில் 10 முதல் 16 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 17, 18 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி உணர்வுடன் வாசிப்போம்.
என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் உயிரை அவர்களது தாக்குதலினின்றும், என் ஆறுயிரை சிங்க குட்டிகளினின்றும் மீட்டருளும். மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன், திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன்.
அன்பர்களே, ஆஸ்திரேலியன் ஓபன், விம்பிள்டன், US ஓபன் என 3 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவர்தான் ஆர்த்தர் ஆஷ் என்ற டென்னிஸ் வீரர். அமெரிக்காவில் உள்ள விர்ஜீனியாவில் இருக்கும் ரிச்மோண்ட் என்னும் நகரில் பிறந்தவர். அமெரிக்காவின் டேவிஸ் கோப்பை குழுவில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட முதல் கருப்பின வீரர் இவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவர் 7வது வயதை அடைந்தபோது இவருடைய அம்மா இறந்துவிட்டார். அதனால் ஆர்த்தரும் அவருடைய தம்பியும் அப்பாவின் அரவணைப்பில் வளர்ந்தார்கள். அப்பாவும் சிறப்பான வேலையெல்லாம் பார்க்கவில்லை. குழாய் பழுது பார்ப்பதிலிருந்து மின்சார வேலை வரை கிடைக்கும் வேலைகளையெல்லாம் செய்யும் ஒரு கூலி தொழிலாளி அவ்வளவுதான். ஆனாலும் அதிக அக்கறையோடு பிள்ளைகளை வளர்த்தார். பல கருப்பின குழந்தைகளின் பிடித்த விளையாட்டாக இருந்த கால்பந்து பக்கம் ஆர்த்தரின் கவனத்தை செல்ல விடாமல் தடுத்து டென்னிஸில் ஆர்வம் கொள்ள செய்தார். அந்நேரத்தில் ஆர்த்தருக்கு ஜான்சன் என்கிற நல்ல பயிற்சியாளரும் கிடைத்தார். 1963 அமெரிக்காவின் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் குழுவில் சேர்ந்ததிலிருந்து ஆர்த்தருக்கு தொடர்ந்து வெற்றிகள் குவிந்து கொண்டே இருந்தன. பரிசுகள், பதக்கங்கள், கிராண்ட்ஸ்லாம் பட்டம் என வெற்றியின் ஏணியில் ஏறிக்கொண்டிருந்தவருக்கு இடிபோல ஒரு துயரம் வந்து சேர்ந்தது. அதாவது 1979 அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதற்காக அவர் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இது நடந்து சில மாதங்கள் கழிந்த பிறகும் கூட அவரால் முன்பு போல ஓட முடியவில்லை. ஓடினால் மார்பில் வலி வந்தது. இதை சரி செய்வதற்காக மற்றொரு இதய அறுவை சிகிச்சையை செய்து கொண்டார். அதன் பிறகு 1988 அவருக்கு இன்னும் ஒரு இடி விழுந்தது. அதாவது அவருக்கு HIV இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தபோது ஏற்றப்பட்ட இரத்தத்தில் HIV வைரஸ் இருந்திருக்கலாம் என காரணம் சொல்லப்பட்டது. எனவே 1992 தனக்கு HIV இருப்பதை அவர் பகிரங்கமாக அறிவித்தார்.
இதனால்தான் இவர் மரணித்தார் என்பது கூட பெரிய செய்தி அல்ல. ஆனால் அதை அவர் இயல்பாக எடுத்துக்கொண்ட மனநிலைதான் நம்மை இன்று வரை வியப்பில் ஆழ்த்துகின்ற செய்தியாக அமைகின்றது. இப்படியொரு கொடிய நோய் இருப்பதை அறிந்ததும் அவருடைய ரசிகர்கள் பலர் ஆர்த்தருக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆர்த்தர் பதிலெழுதுவார். அப்போது, இப்படி ஒரு மோசமான நோய்க்கு கடவுள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு ரசிகர் அவருக்கு எழுதிய கடிதத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு ஆர்த்தர் இவ்வாறு பதில் எழுதியிருந்தார். 5 கோடி குழந்தைகள் டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களில் 50 லட்சம் குழந்தைகள்தான் முறையாக டென்னிஸ் கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களிலும் 5 லட்சம் பேர்தான் நன்கு தேர்ந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர்களாகின்றார்கள். இந்த 5 லட்சம் பேரில் 50,000 பேர்தான் இந்த விளையாட்டில் தீவிரமாக இறங்குகின்றார்கள். அவர்களிலும் 5,000 பேர்தான் கிராண்ட்ஸ்லாம் போட்டி வரைக்கும் வருகின்றார்கள். அவர்களில் 50 பேர் விம்பிள்டன் வரைக்கும் தேர்கின்றார்கள். கடைசியாக 4 பேர் மட்டும்தான் அரையிறுதிச் சுற்றிலும் 2 பேர் இறுதிச் சுற்றிலும் விளையாடுகின்றார்கள். அந்த இருவரில் நான் வெற்றி பெற்று கோப்பையை கையில் வாங்கியபோது நான் கடவுளிடம் என்னை ஏன் இதற்காக தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்கவில்லை. அப்படி இருக்க, இப்போது நான் வலியோடும் வேதனையோடும் இருக்கும்போது மட்டும் கடவுளே என்னை ஏன் இதற்கு தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்பது எப்படி நியாயம்?
ஆம் அன்பானவர்களே, ஆர்த்தரிடம் வெளிப்பட்ட ஆன்மீக முதிர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு இது என்பதில் நமக்கு எல்லளவும் ஐயமில்லை. கடவுளிடம் முழுமையான நம்பிக்கை கொள்பவர்களும் அவரிடம் தங்களை முற்றிலுமாக கையளிப்பவர்களும் வாழ்க்கையில் தங்களுக்கு வருகின்ற அனைத்து துன்ப துயரங்களையும் முதிர்ச்சியடைந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வார்கள். இது உடல் நோய்களால் வரும் துன்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரிகளால் வரும் துயரங்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் மனநிலை சமனடைந்ததாகவே இருக்கும். நமது தாவீது அரசர் இதற்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்கின்றோம். தன்னை ஒரு எதிரியாக கருதி சவுளரசர் தனக்கு இழைத்த கொடுமைகள், அநீதிகள், வன்செயல்கள் ஆகிய அனைத்திலும் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஆன்மீகவாதியாக நடந்து கொள்கின்றார் தாவீது. சவுளை கொன்றொழிப்பதற்கு தாவீதுக்கு 2 முறை வாய்ப்புகள் கிடைத்த போதும் கூட அதனை பயன்படுத்திக் கொள்ளாமல் அவரை விட்டுவிடுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமன்றி, எதிரிகளை பழிவாங்கும் காரியத்தையும் கடவுளிடம் விட்டுவிடுகின்றார் தாவீது அரசர். இன்று நாம் காணும் இறைவசனங்களில்,
என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்
என்று தாவீது கூறும் வார்த்தைகள் அவரது உள்ளத்தின் குமுறல்களையும் வேதனை நிறைந்த புலம்பல்களையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன.
ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுவதும் என் இதயம் துயருகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான்
என்றும்,
ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும்
என்றும் ஆண்டவரிடம் முறையிட்டு புலம்புகின்றார். மேலும்,
ஆண்டவரே, எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன்? நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன்? நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர்
என்று சிறிய இறைவாக்கினரான அபகூக்கும் கடவுளிடம் முறையிடுகின்றார். அன்பானவர்களே, இரண்டாவதாக,
என் 6 உயிரை சிங்க குட்டிகளினின்றும் மீட்டருளும்
என்ற தாவீதின் வார்த்தைகள் எதிரிகள் சிங்கக்குட்டிகளைப் போன்று கொடூரமானவர்கள் என்பதை குறித்து காட்ட இவ்வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஏனென்றால்,
வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும், இந்த நாய்களின் வெறியினின்று என் ஆறு உயிரை காப்பாற்றும், இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும், காட்டெருமைகளின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை காத்தருளும்
என்றும்,
குகையில் இருக்கும் சிங்கம் போல் அவர்கள் மறைவில் பதுங்கியிருக்கின்றனர், எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கியிருக்கின்றனர், தம் வலையில் சிக்க வைத்து இழுத்துச் செல்கின்றனர்
என்று வேறு சில திருப்பாடல்களிலும் தாவீது அரசர் கூறுவதன் வழியாக எதிரிகளின் அபாயகரமான செயல்பாடுகளை அவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நாம் வாழும் இன்றைய உலகிலும் எதிரிகளாக கருதப்படும் பலரின் செயல்கள் இவ்வண்ணமே அமைந்துள்ளன. தானியல் புத்தகத்தில் ஒரு நிகழ்வு வருகின்றது. அதாவது, அரசரும் பபிலோனியர்களும் அரக்கப்பாம்பொன்றை வழிபட்டு வருகின்றனர். அப்போது தானியேலையும் அதனை வழிபடுமாறு அரசர் கூறுகின்றார். அவரது கோரிக்கையை மறுக்கும் தானியேல், தான் உண்மை கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே எப்போதும் வழிபடுவேன் என்றும், ஏனென்றால் அவரே வாழும் கடவுள் என்றும் கூறுகின்றார். அது மட்டுமன்றி அந்த அரக்க பாம்பையும் கொன்றொழிக்கின்றார்.
பாபிலோனியர் இதனை கேள்வியுற்ற பொழுது சீற்றம் கொண்டனர், மன்னருக்கு எதிராக திரண்டனர். மன்னர் யூதராக மாறிவிட்டார், பேல் தெய்வத்தை அழித்துவிட்டார், அரக்க பாம்பை கொன்றுவிட்டார், அர்ச்சகர்களை படுகொலை செய்துவிட்டார் என்று கூச்சலிட்டனர். பின்பு மன்னரிடம் சென்று, தானியேலை எங்களிடம் ஒப்படையும், இல்லையேல் நாங்கள் உம்மையும் உம் குடும்பத்தையும் கொன்றொழிப்போம் என்று மிரட்டினர். அவர்கள் மன்னரை மிகவும் வற்புறுத்தியதால் அவர் தானியேலை வேண்டா வெறுப்புடன் அவர்களிடம் ஒப்படைத்தார்.
பிரியமானவர்களே, இந்நிகழ்விற்கு பிறகு பபிலோனியர்கள் தானியேலை சிங்கக் குகையில் தூக்கி எறிந்தனர். ஆனால் அவர் கடவுளின் பேரருளால் சிங்கங்களின் வாயிலிருந்து அற்புதமாக காப்பாற்றப்பட்டார். இதனை கண்ட மன்னர்,
தானியேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உரத்த குரலில் கத்தினார். பின் தானியேலை வெளியே தூக்கிவிட்டார். அவரை அழிக்க தேடியவர்களையோ குகைக்குள் எறிந்தார். நொடி பொழுதில் மன்னர் கண் முன்னரே அவர்களை சிங்கங்கள் விழுங்கின.
பிரியமானவர்களே, எதிரிகளை குறித்து தனது உள்மன குமுறல்களை கடவுளிடத்தில் எடுத்துக் கூறும் தாவீது அரசர் இறுதியில்,
மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன், திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன்
என பாடி முடிக்கின்றார். அதாவது, நமது எதிரிகளின் தீய எண்ணங்களினின்றும் வஞ்சகம் நிறைந்த சூழ்ச்சிகளிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படும் போது நாம் இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆகவே அன்பர்களே, தாவீது அரசரின் உன்னதமான மனநிலையை கொண்டிருக்க இறைவனிடத்தில் இந்நாளில் அருள் வேண்டி மன்றாடுவோம்.
ஆசைகளெல்லாம் உடையும் போது, அன்பர்களெல்லாம் அகலும் போது, ஆசைகளெல்லாம் உடையும் போது, அன்பர்களெல்லாம் அகலும் போது, சேர்த்தனைத்து ஆறுதல் தந்திட வாருமையா, தம் திருமார்பில் சேர்த்தனைத்து ஆறுதல் தந்திட வாருமையா, கரை காணாமல் அலையும் போது.
துன்பமேற்கும் தூய உள்ளம் பெறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
பல்வேறு இடங்களுக்கு திருத்தூது பயணம் மேற்கொண்டபோது தன்னை கவர்ந்தவர்களுள் தன்னார்வல பணியாளர்களின் சேவை மிகவும் குறிப்பிடும்படியானது என அறிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். உலக தன்னார்வலர் தினம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திங்களன்று சிறப்பிக்கப்பட்டதையொட்டி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள திருத்தந்தை, ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் ஆயர், அருள்பணியாளர், அருள்கன்னியர், பொது நிலையினர் என பலர் இருப்பினும் தன்னார்வலர்களின் சேவை குறிப்பிடும்படியானது என பாராட்டுக்களை வெளியிட்டுள்ளார். மற்றவர்களை முன்னோக்கி எடுத்துச் செல்ல தங்கள் விருப்பங்களை விட்டுக் கொடுத்து சேவையாற்றும் இவர்களின் தன்னார்வல பணி என்பது மற்றவர்களை முன்னேற்றுவதில் தன் நிலையான இருப்பை கொண்டுள்ளது என மேலும் தன் செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். உலகம் முழுவதும் 100 கோடி தன் ஆர்வலர்கள் இருப்பதாகவும், இதில் அமெரிக்க ஐக்கிய நாடு முன்னணியில் இருப்பதாகவும், அதிலும் ஆண்களை விட பெண்களின் பங்களிப்பு அதிகம் எனவும் ஐநா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
ஒவ்வொரு நாளும் அமைதியின் சிறு சிறு செயல்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு திருவருகை கால பயணத்தை இக்காலத்தில் தொடர வாழ்த்துகின்றேன் என தன் செவ்வாய்க்கிழமை ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். புரிந்து கொள்ளுதல், உடனிருப்பு, மன்னிப்பு, சேவை என்னும் வரவேற்கத்தக்க செயல்பாடுகள் இதயத்திலிருந்து எழும்போது அவை நம்மை பெத்லகேமை நோக்கி, அமைதியின் அரசராம் இயேசுவை நோக்கி எடுத்து வைக்கும் படிகள் என்பதை மனதில் கொண்டு இத்திருவருகை கால பயணத்தை அமைதியின் பணியில் தொடர்வோம் என தன் ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தையின் ட்விட்டர் பக்கத்தில் இதுவரை 4542 செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படும் திருத்தந்தையின் ட்விட்டர் செய்திகளை இதுவரை ஆங்கிலத்தில் பின்பற்றுவோரின் எண்ணிக்கை 1,89,00,000 உள்ளது.
வத்திக்கான் நிறுவனங்கள் அனைத்தும் திருப்பிடத்தின் பொருளாதாரத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றன என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் டிசம்பர் 6 இவ்வெள்ளியன்று வெளியிட்ட மோத்து ப்ராப்ரியோ அறிக்கையில் அறிவித்துள்ளார். திருப்பிடத்தை குறிக்கின்ற நிதி அமைப்புகள், நிறுவனங்கள், கணக்கியல் அமைப்புகள் போன்றவை உட்பட நீதித்துறை சார்ந்தவைகள் குறித்த சுய விருப்பத்தினால் வெளியிடப்படும் மோத்து ப்ராப்ரியோ அறிக்கையில் திருப்பிட நிறுவனங்களுக்குள் உள்ள அமைப்புகள் நிர்வாக தனித்தியங்கும் சில சலுகைகளை கொண்டிருக்கின்றன என்று திருத்தந்தை கூறியுள்ளார். இவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவைகள் டிசம்பர் 8 வருகிற வியாழன் முதல் 3 மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என திருத்தந்தையின் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மோத்து ப்ராப்ரியோ அறிக்கையில் 8 எண்கள் உள்ளன. அதில் 3வது எண் பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த விவகாரங்களை மேற்பார்வையிடுவது மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்து கூறுகின்றது. இதனை பொருளாதார செயலகம் மேற்பார்வையிடும் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை தடுத்தல் மற்றும் அவற்றிற்கு எதிராய் செயல்படும் எனவும் கூறுகின்றது.
மியான்மர் நாட்டின் ராணுவ அரசு அந்நாட்டு எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடலுக்கு முன்வர வேண்டும் என விண்ணப்பம் ஒன்றை விடுத்துள்ளார் தலைநகர் யாங்கூன் பேராயர் கர்தினால் சார்லஸ் மாங்போ. மியான்மரின் சாய்கேங் பகுதியில் உள்ள கர்தினாலின் சொந்த கிராமமாகிய முவான்ஹ்லாவில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்ட கர்தினால் போ அவர்கள், இதில் 7 வயது சிறுவன் உட்பட பலர் கொல்லப்பட்டது மட்டுமல்ல, ஒரு கல்வி நிலையம், ஒரு கோவில் உட்பட ஏறக்குறைய 200 கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். மியான்மரில் இடம்பெறும் மோதல்களுக்கு அமைதியான தீர்வு காண அந்நாட்டு ராணுவம் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார் கர்தினால் போ.
எய்ட்ஸ் நோய் மற்றும் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறாருக்கு தகுந்த சிகிச்சை வழங்கப்படவும், அந்நோய் கிருமிகளின் பாதிப்பு குறித்து தொடக்க காலத்தில் கண்டறியப்படவும், நாடுகளும் பன்னாட்டு அமைப்புகளும் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மேலும் வலுப்படுத்தப்படுமாறு திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் பன்னாட்டு கூட்டம் ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்விரு நோய் கிருமிகளோடு வாழ்கின்ற சிறாருக்கு சிகிச்சை அளிப்பது மற்றும் அக்கிருமிகளின் பாதிப்பை தொடக்கத்திலேயே கண்டுபிடிப்பது குறித்து வத்திக்கானின் 4 பியோ மாளிகையில் டிசம்பர் 5 இத்திங்களன்று தொடங்கியுள்ள 3 நாள் பன்னாட்டு கூட்டத்தில் உரையாற்றிய பேராயர் ஃபோர்த்துநாத்துஸ் நுவாச்சுக் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐநா நிறுவனங்கள் மற்றும் சில பன்னாட்டு நிறுவனங்களுக்கு திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளராக பணியாற்றி வரும் பேராயர் நுவாச்சுக் அவர்கள் இந்நோய் கிருமிகளால் தாக்கப்பட்டுள்ள சிறார்க்கு திருப்பிடத்தின் அக்கறை என்ற தலைப்பில் நடைபெறும் இக்கருத்தரங்கில் உரையாற்றினார்.
இவ்வுலகில் மோதல்களாலும் இயற்கை பேரழிவுகளாலும் காலநிலை நெருக்கடிகளாலும் பாதிக்கப்பட்டுள்ள 11 கோடி குழந்தைகளுக்கு உதவ 1030 கோடி டாலர் தேவைப்படுவதாக 2023 யூனிசெப் மனிதாபிமான பணி அறிக்கை தெரிவிக்கின்றது. அடுத்த ஆண்டிற்கான மனிதாபிமான உதவிகளுக்கென 1030 கோடி டாலர் தேவைப்படுவதாக உரைக்கும் யூனிசெப் அமைப்பு, இந்த மனிதாபிமான உதவிகள் ஆப்கானிஸ்தான், உக்ரைன், சிரியா, காங்கோ ஜனநாயக குடியரசு, எத்தியோப்பியா ஆகிய 5 நாடுகளுக்கும் அதிகம் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளது.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.